ஒன்று கொரிந்தியர் அதிகாரம் 7. இப்போது நீங்கள் எனக்கு எழுதிய விஷயங்களை குறித்து விவாதிப்பேன். ஒரு மனிதன் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஆனால் பாலுறவினால் ஏற்படும் பாவம் எப்போதும் ஆபத்துக்குரியது என்பதால் ஒவ்வொரு ஆணும் தன் சொந்த மனைவியோடு வாழ்தல் வேண்டும். ஒவ்வொரு பெண்ணும் அவளது சொந்த கணவனோடு இருத்தல் வேண்டும். ஒரு மனைவி என்கிற அளவில் எவற்றையெல்லாம் கணவனிடமிருந்து பெறக்கூடுமோ அவை அனைத்தையும் கணவன் அவனது மனைவிக்கு வழங்க வேண்டும். அவ்வாறே ஒரு கணவன் என்கிற அளவில் எவற்றையெல்லாம் மனைவியிடமிருந்து பெறக்கூடுமோ அவை அனைத்தையும் மனைவி தன் கணவனுக்கு வழங்குதல் வேண்டும். மனைவிக்கு அவளது சரீரத்தின் மீது சொந்தம் பாராட்டும் அதிகாரம் கிடையாது. அவள் சரீரத்தின் மீது அவளது கணவனுக்கே அதிகாரம் உண்டு. கணவனுக்கு அவன் சரீரத்தின் மீது எந்த அதிகாரமும் கிடையாது. அவன் மனைவிக்கே அவனது சரீரத்தின் மீது அதிகாரம் உண்டு. கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் சரீரத்தை பகிர்ந்து கொள்ள மறுப்பு தெரிவிக்காதீர்கள். ஆனால் விதிவிலக்காக சில காலத்திற்கு பாலுறவில் ஈடுபடாமல் இருப்பதென்றால் நீங்கள் இருவருமாக ஒப்பந்தத்திற்கு வர வேண்டும். பிரார்த்தனையில் ஈடுபடுவதற்காக இதை நீங்கள் செய்யலாம். பின்னர் இருவரும் ஒருமித்து வாழ்தல் வேண்டும். இது எதற்காக எனில், பலவீனமான தருணங்களில் உங்களை சாத்தான் கவர்ந்து இழுத்து விடாமல் இருப்பதற்காகும். நீங்கள் சில காலம் பிரிந்திருப்பதற்கு அனுமதி அளிப்பதற்காகவே நான் இதனை சொல்கிறேன். இது கட்டளை அல்ல. எல்லோரும் என்னைப் போல் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் ஒவ்வொருவனும் அவனுக்குரிய வரத்தை தேவனிடமிருந்து பெற்றிருக்கிறான். ஒருவனுக்கு ஒரு வகை வரமும் இன்னொருவனுக்கு வேறு வகை வரமும் அளிக்கப்பட்டுள்ளன. திருமணம் செய்யாதவர்களுக்காகவும் விதவைகளுக்காகவும் இப்போது இதனை கூறுகின்றேன். என்னைப் போல தனித்து வாழ்தல் அவர்களுக்கு நல்லது. ஆனால் சுய கட்டுப்பாடு இல்லையெனில் அவர்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். பாலுறவு ஆசையினால் வெந்து போவதை காட்டிலும் திருமணம் புரிந்து கொள்வது நல்லது. திருமணம் புரிந்தவர்களுக்காக இப்போது இந்த கட்டளையை இடுகிறேன். இந்த ஆணை என்னுடையது அன்று, ஆனால் கர்த்தருடையது. மனைவி கணவனை விட்டு பிரியக்கூடாது. ஆனால் மனைவி கணவனை பிரிந்தால் அவள் மீண்டும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. அல்லது அவளுடைய கணவனோடேயே நல்லுறவுடன் மீண்டும் வாழ வேண்டும். கணவனும் மனைவியை விவாகரத்து செய்யக்கூடாது. மற்ற எல்லாருக்காகவும் இதனை கூறுகிறேன். நானே இவற்றை கூறுகிறேன், கர்த்தரல்ல. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு சகோதரன் விசுவாசமற்ற ஒருத்தியை மணந்திருக்கக்கூடும். அவள் அவனோடு வாழ விரும்பினால் அவன் அவளை விவாகரத்து செய்யக்கூடாது. விசுவாசமற்ற கணவனோடு ஒரு பெண் வாழ்தல் கூடும். அவளோடு அவன் வாழ விரும்பினால் அவனை அவள் விவாகரத்து செய்யக்கூடாது. விசுவாசமற்ற கணவன் விசுவாசமுள்ள மனைவி மூலமாக பரிசுத்தமாக்கப்படுவான். விசுவாசமற்ற மனைவி விசுவாசமுள்ள கணவனால் பரிசுத்தமாக்கப்படுவாள். இது உண்மை இல்லையெனில் உங்கள் பிள்ளைகள் பரிசுத்தமற்றவர்களாகி விடுவார்கள். ஆனால் இப்போது உங்கள் பிள்ளைகள் பரிசுத்தமானவர்கள். விசுவாசமற்ற ஒருவன் விலக எண்ணினால் அவன் விலகி வாழட்டும். அவ்வாறு நிகழ்ந்தால் கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரனோ அல்லது சகோதரியோ விடுதலை பெறுவார். அமைதி நிரம்பிய வாழ்க்கைக்காக தேவன் நம்மை அழைத்தார். மனைவியே, நீ ஒருவேளை உன் கணவனை காப்பாற்றக்கூடும். கணவனே, நீ ஒருவேளை உன் மனைவியை காப்பாற்றக்கூடும். பிற்காலத்தில் நிகழப்போவதை நீங்கள் தற்சமயம் அறிய மாட்டீர்கள். தேவன் உங்களுக்கு தந்த வாழ்வின்படியே ஒவ்வொருவனும் வாழ்ந்து கொண்டிருக்கட்டும். தேவன் உங்களை அழைத்த போது நீங்கள் இருந்தபடியே வாழுங்கள். எல்லா சபைகளிலும் நான் உருவாக்கிய விதி இதுதான். அழைக்கப்பட்ட போது ஒருவன் விருத்த சேதனம் செய்யப்பட்டவனாக இருந்தால் பின்னர் அதன் அடையாளங்களை மாற்ற அவன் முயற்சி செய்யக்கூடாது. அழைக்கப்பட்ட போது விருத்த சேதனம் செய்யப்படாதவனாக இருந்தான் பிறகு அவன் விருத்த சேதனம் செய்து கொள்ளக்கூடாது. ஒருவன் விருத்த சேதனம் செய்யப்பட்டவனா செய்யப்படாதவனா என்பது முக்கியமில்லை. தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதே முக்கியமான காரியம். தேவன் அழைத்த போது இருந்தபடியே ஒவ்வொருவனும் இருக்கட்டும். தேவன் அழைத்த போது நீ அடிமையாயிருந்தால் நீ அது பற்றி கவலைப்படாதே. ஆனால் நீ சுதந்திரமானவனாக இருந்தால் பிறகு எல்லா வகையிலும் வாய்ப்பை பயன்படுத்து. கர்த்தர் அழைத்த போது அடிமையாயிருந்தவன் கர்த்தருக்குள் சுதந்திர மனிதனாக இருக்கிறான். அவன் கர்த்தருக்குரியவன். அழைக்கப்பட்ட போது சுதந்திர மனிதனாக இருந்தவனோ இப்போது கிறிஸ்துவுக்கு அடிமையாக இருக்கிறான். நீங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டீர்கள், எனவே மனிதருக்கு அடிமையாகாதீர்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, தேவனோடான உங்கள் புது வாழ்க்கையில் உங்களில் ஒவ்வொருவரும் நீங்கள் அழைக்கப்பட்ட போது இருந்தபடியே வாழ்க்கையை தொடர வேண்டும். திருமணம் செய்து கொள்ளாதவர்களை பற்றி இப்போது எழுதுகின்றேன். கர்த்தரிடமிருந்து இது பற்றிய கட்டளை எதுவும் எனக்கு வரவில்லை. ஆனால் என் கருத்தை சொல்கிறேன். கர்த்தர் என்னிடம் இரக்கம் காட்டுவதால் என்னை நீங்கள் நம்பலாம். இது சச்சரவுகளின் காலம். எனவே நீங்கள் இருக்கிறபடியே வாழ்வது உங்களுக்கு நல்லது என நினைக்கிறேன். உங்களுக்கு மனைவி இருந்தால் அவளை விலக்கி வைக்க முற்படாதீர்கள். நீங்கள் திருமணம் ஆகாதவராக இருந்தால் ஒரு மனைவியை தேட முயலாதீர்கள். ஆனால் நீங்கள் திருமணம் செய்ய முடிவு செய்தால் அது பாவமல்ல. திருமணம் ஆகாத ஒரு பெண் திருமணம் செய்து கொள்வதும் பாவமல்ல. ஆனால் திருமணம் செய்து கொள்பவர்களுக்கோ இந்த வாழ்க்கையில் ஏராளமான தொல்லைகள். நீங்கள் அத்தொல்லைகளிலிருந்து விடுபட்டவர்களாய் இருக்க வேண்டுமென விரும்புகிறேன். சகோதர சகோதரிகளே, நான் கருதுவது இதுதான். நமக்கு அதிக காலம் தரப்படவில்லை. இப்போதிருந்தே மனைவி உள்ளவர்கள் மனைவி இல்லாதவர்களைப் போல தங்கள் நேரத்தை கர்த்தரின் சேவைக்காக பயன்படுத்துதல் வேண்டும். துக்கமுடையவர்கள் துக்கமில்லாதவர்களைப் போல வாழ்தல் வேண்டும். சந்தோஷமுடையவர்கள் சந்தோஷமற்றவர்களைப் போல வாழ வேண்டும். பொருள்களை வாங்கும் மனிதர்கள் ஏது மற்றவர்கள் போல இருக்க வேண்டும். இந்த உலக பொருள்களை பயன்படுத்துபவர்கள் அந்த பொருட்கள் முக்கியமானவை அல்ல என்பது போன்று வாழ வேண்டும். இந்த உலகமும் இந்த உலகத்தின் வழிகளும் மறைந்து போகும். எனவே நீங்கள் இவ்வாறு வாழ வேண்டும். நீங்கள் கவலை நின்று விடுபட வேண்டுமென நான் விரும்புகிறேன். திருமணமாகாதவன் கர்த்தரின் வேலையில் மும்முரமாய் ஈடுபடுகிறான். அவன் கர்த்தரை மகிழ்ச்சிப்படுத்த முயற்சி செய்கிறான். ஆனால் திருமணம் ஆனவனோ உலகத்து பொருட்கள் தொடர்பான வேலைகளில் மும்முரமாய் ஈடுபடுகிறான். அவன் மனைவியை மகிழ்ச்சிப்படுத்த முயற்சிக்கிறான். அவன் இரண்டு காரியங்களை நினைவில் கொள்ள வேண்டும். மனைவியை மகிழ்ச்சிப்படுத்துவதும் கர்த்தரை மகிழ்ச்சிப்படுத்துவதும் ஆகியவை அவை. திருமணம் ஆகாத பெண்ணோ ஒரு இளம் பெண்ணோ கர்த்தரின் வேலையில் முனைவாள். கர்த்தருக்கு சரீரத்தையும் ஆன்மாவையும் முழுக்க அர்ப்பணிக்க விரும்புகிறாள். ஆனால் திருமணமான பெண்ணோ உலக காரியங்களில் தீவிரமாக ஈடுபடுகிறாள். அவள் கணவனை மகிழ்ச்சிப்படுத்த முயற்சி செய்கிறாள். உங்களுக்கு உதவி செய்வதற்காகவே இவற்றை சொல்கிறேன். உங்களை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல. ஆனால் நீங்கள் தக்க வழியில் நடக்க வேண்டுமென விரும்புகிறேன். உங்கள் நேரத்தை பிற பொருள்களுக்காக செலவிடாமல் உங்களை முழுக்க தேவனுக்கு கொடுக்க வேண்டுமென நான் விரும்புகிறேன். ஒருவனின் குமாரத்தி திருமணமாகும் வயதை கடந்துவிட்ட பட்சத்தில் அப்பெண்ணின் தந்தை அவளுக்கு செய்ய வேண்டியதை செய்யவில்லை என நினைக்கலாம். திருமணம் என்பது முக்கியமானது என அவன் நினைக்கலாம். தனக்கு விருப்பமானதை செய்ய வேண்டும். திருமணம் செய்து கொள்ள அவளை அனுமதிக்க வேண்டும். அது பாவமல்ல. ஆனால் இன்னொரு மனிதன் மனதில் திடமானவனாக இருக்கக்கூடும். அங்கு திருமணத்துக்கு தேவை இராது. அவன் விருப்பப்படியே செய்ய அவனுக்கு உரிமை உண்டு. தனது கன்னிப்பெண்ணுக்கு திருமணம் முடித்து வைக்க அவன் விரும்பாவிட்டால் அப்போது அவன் சரியான செயலையே செய்கிறான். தனது கன்னிப்பெண்ணாகிய குமாரத்தியை திருமணம் முடித்து வைப்பவனும் சரியான செயலை செய்கிறான். தனது கன்னிப்பெண்ணாகிய குமாரத்தியை திருமணம் முடித்து வைக்காதவன் அதை காட்டிலும் சிறப்பான செயலை செய்கிறான். எவ்வளவு காலம் கணவன் உயிரோடு இருக்கிறானோ அதுவரைக்கும் ஒரு பெண் அவனோடு சேர்ந்து வாழ்தல் வேண்டும். ஆனால் அவள் கணவன் இறந்தால் அப்பெண் தான் விரும்புகிற யாரையேனும் மணந்து கொள்ளும் உரிமை பெறுகின்றாள். ஆனால் கர்த்தருக்குள் அவள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். பெண் மீண்டும் திருமணம் செய்து கொள்ளாவிட்டால் சந்தோஷமாயிருக்கிறாள். இது எனது கருத்து. தேவனுடைய ஆவி எனக்குள் இருப்பதாக நான் நம்புகிறேன்.